ஓம் சிவாய நம. சைவம் டா டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு உலகலாம் சிற்றுரை. வழங்குபவர் சிவ திரு முத்து மாணிக்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அங்கேயர் கண்ணம்மை உடனுரை ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருள் கருணையினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறையாதீன பிரதம ஆச்சாரியராக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிகரது குருவருளாலும் நாம் உலகலாம் என்கின்ற தலைப்பிலே தேவி சேக்கலார் பெருமானுக்கு தில்லையிலே ஆனந்த மானடனம் இயற்றுகின்ற அப்பெருமான் எடுத்து கொடுத்த அந்த வரலாறுகளை சிந்தித்து வருகின்றோம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் என்பது நம்முடைய திருவள்ளுவ தேவ நாயனாரது திருவாக்கு. அவ்வாக்கினை அடி ஒற்றி நமக்கு சேக்கலார் பெருமான் மீது வெண்பாவாக இயற்றப்பட்ட ஒரு நூலிலே கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் என்னும் முற்று உணர்ந்த நம் தேவர் திருவாக்கை தெளிந்து அந்த நற்றால் தொழுவதே கல்வியினுடைய முழுமை என்று கூறிய நம்முடைய தேவராகிய திருவள்ளுவ தேவநாயனாரது திருவாக்கினை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தெளிந்து நம் சேக்கிழார் பூவடியை தாழ் நெஞ்சே போந்து என்று ஒரு அற்புதமாகிய அந்த செய்யுளோடு நாம் தொடங்குவோம். நம்முடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனத்து மகா வித்வானாக விளங்கிய நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அற்புதம் பொருந்திய பிள்ளைத்தமிழ் நூலாக நமக்கு அருளிய அந்த நூலிலே தேவ சேக்கலார் பெருமானை பலவிதமாகவும் சகலாகம பண்டித தெய்வ சைவா என்று அழைப்பதோடு மட்டுமல்லாது சைவ பயிர் தலைக்க வந்த பெரும் கொண்டல் என்று அவரை போற்றி உயர்ந்து அருளியிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு பாடலாக நமக்கு நிலம்சார் தெய்வ கற்பகமே. கற்பகமரமானது வானுலகிலே இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வானுலகில் இருக்கின்ற கற்பக மரம் போன்று இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற தெய்வ கற்பகமாக அந்த கற்பக மலரால் தேவர்களுக்கு மட்டும்தான் பயன். தெய்வமானது எல்லோருக்கும் பொதுவாய் நின்று அருள் செய்யக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த நிலையிலே தெய்வ கற்பகமே என்று எல்லோருக்கும் பயன் தரத்தக்க வகையிலே இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற மாபெரும் கனியை ஈந்த கற்பகம் அவர். நிலம்சார் தெய்வ கற்பகமே நிமள ஞான வாரிதியே நீடு சைவ பெரு வாழ்வே. சைவத்தினுடைய பெரு வாழ்வே நம்முடைய சேக்கலார் பெருமான் தான் என்பது நம்முடைய மகாவித்வானுடைய திருவாக்கு. நிலவா நின்ற குணக்குன்றே வளஞ்சார் பெரு நாவலர் ஏரே மாறா அருட்சிந்தாமணியே. ஏற்கனவே ஒரு சிந்தாமணியினால்தான் இங்கு நம்மளுக்கு இந்த பெரிய புராணத்தினுடைய தொடக்கமே அமைகின்ற அது மருட்சிந்தாமணி. மக்களை மயக்கத்திலே ஆழ்த்துகின்ற சிந்தாமணி நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானோ அருள் சிந்தாமணி. அப்படிப்பட்ட மாறா அருள் சிந்தாமணி அது. இந்த காலத்தில் மட்டும்தான் அருள் வழங்கும் ஒரு நூலானது அது செய்யப்படுகின்ற காலத்திலே புகழ் பெற்று விளங்குவது என்பது ஒரு சிறப்பு. அப்படி அல்லாமல் எக்காலத்திலும் நிலை நின்று அந்த புகழ் குன்றாது விளங்கக்கூடிய அருள் திறம் நிறைந்தது இந்த பெரிய புராணம். அப்பேற்பட்ட மாறாத அருள் சிந்தாமணியை தந்த அருள் சிந்தாமணியாக நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமான் இருக்கின்றார். அப்பேற்பட்ட மதிப்பார் மதியுள் எழும் சுடரே என்றும் வாழ்த்துவார் தம் பெரும் பேரே புலம்சார் பக்தி விளை நிலமே. பக்தி நமக்கு விளைய வேண்டுமானால் அந்த பக்தி விளைகின்ற இடமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருத்தொண்டர்களது புராணம் தான். அப்பேற்பட்ட புலம்சார் பக்தி விளை நிலமே போக்கு வரவில் பூரணமே புக்திக்கு இனிக்கும் சுவை அமுதே. உணவு என்பது உடலுக்கு இனிக்கக்கூடியது. ஆனால் இந்த பெரிய புராணமும் உயிருக்கு உறுதி பயனை தவிர்க்க கொடுக்க வல்லது. அப்பேற்பட்ட காரணத்தினால புக்திக்கு இனிக்கின்ற சுவயமுதமாக சில கதைகளை எல்லாம் புராணங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது நம்மளுக்கு அதிலே ஒரு தொடர்ச்சியாக அதை பயின்று வரும் பொழுது நமக்கு அந்த ஒரு சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஆனால் பெரிய புராணமோ எக்காலத்திலும் சலிப்பில்லாத தன்மை என்கின்ற காரணத்தினால, அந்த தன்மையை உடையது என்கின்ற காரணத்தினால இது சுவை அமுதம் என்று சொல்லப்பட்டது. எப்பொழுதும் முக்திக்கு இனிக்கின்ற சுவை அமுதே போற்றி என்று அவரை போற்றிருந்தார். நிலம்சார் தெய்வ கற்பகமே, நிமள ஞான பாரதியே, நீடு செய்வ பெரு வாழ்வே, நிலவா நின்ற குணக்குன்றே, வளம்சார் பெரு நாவலர் ஏரே, மாறா அருட்சிந்தாமணியே, மதிப்பார் மதியுள் எழும் சுடரே, வாழ்த்துவார்தம் பெரும் பேரே, புலம்சார் பக்தி விளை நிலமே, போக்கு வரவில் பூரணமே, புத்திக்கு இனிக்கும் சுவையமுதே போற்றி என்று தெய்வ ஜெயக்கலார் பெருமானை நம்முடைய மகாவித்வான் போற்றுகின்ற அந்த நிலையிலே, இனிமேல் ஒரு தாயார் களஞ்சார் முளைப்பால் அருந்தாத கனிவாய் முத்தம் தருகவே, கனக குன்றே அனக செழுங் கனிவாய் முத்தம் தருகவே என்று அந்த உழைத்தமிழ் நூலிலே நமக்கு அந்த முத்தப்பருவத்திலே பெருமானுடைய தனிச்சிறப்புகளை எல்லாம் போற்றி இனி ஒரு பிறவியிலே சென்று அவர் வீழவும் மாட்டார். அவரது திருவடியை நாம் முன்பு போலவே ஆர்வத்தோடு தொழுகின்ற பொழுது நாமும் அந்நிலையை அடைவோம் என்பது அந்த செயலினுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட நம்முடைய அருண்மொழி தேவரானவர் பெருமானுடைய திருவருளால் முதலடி எடுத்து கொடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அத்திருத்தொண்டர்களது அன்பின் வழி நின்ற தொண்டு நிலைகளையெல்லாம் நம்முடைய அருண்மொழி தேவருக்கு காட்சிப்படுத்தி காட்டினார் என்பதையும் நாம் நம்முடைய மகாவித்வானுடைய வாக்கின் வழியே நாம் நேற்று சிந்தித்திருந்தோம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே ராஜசபை என்று வழங்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலே அமர்ந்து நம்முடைய அருண்மொழி தேவரானவர் பெருமான் முதலடி எடுத்து கொடுத்த அந்த உலகளாம் என்கின்ற சொல்லினை உண்ணி இருந்து தியானித்து இருந்து பெருமானுடைய திருவாக்கு அவரு பேசுவதும் மறை மறையேதான் காணேடி என்பது நமக்கு திருவாசகத்திலே சொல்லப்படக்கூடிய கருத்து. அப்பேற்பட்ட அந்த மறை வாக்காகவே இந்த உலகளாம் என்கின்ற சொல்லானது திகழ்கின்றது. ஓம்காரத்திலிருந்தே எல்லா மந்திரங்களும் எல்லா சொற்களும் தோன்றியது என்பது நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள். அப்பேற்பட்ட அந்த நிலையில ஓம்காரத்தினுடைய விரிவாக அகார உகார மகாரமாகிய மூன்று எழுத்துக்கள் பேசப்படும். அகாரமானது சிவத்தின் சுரூபமாகவும் உகாரமானது சக்தியினுடைய வடிவாகவும் மகாரமானது அந்த ஆன்மாவினுடைய வடிவமாகவும் சொல்லப்பட்டு இங்கு நமக்கு இந்த நிலையிலே அகாரம் என்பது அளவடையாக வாயை திறந்த மாத்திரத்திலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு முதற்றே உலகு என்கின்ற அந்த குரலிலே அகாரமானது எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் துணை நின்று அந்த எழுத்துக்கள் பிறப்பதற்கு உதவி செய்கின்றதோ அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தலைவனாகிய சிவபெருமான் உலகெலாம் என்கின்ற நிலையிலே அந்த திருவருள் சக்தி இந்த உலகெலாம் என்கின்ற சொல்லிலே ஊ என்பது திருவருள் சக்தியாகவும் இந்த சொல்லின் நிறைவிலே இருக்கின்ற இம் என்பது அந்த ஓம்காரத்தினுடைய விரிவாகவும் நமக்கு காட்டப்பட்டு இப்படி ஓம் என்கின்ற அந்த மந்திரத்தினையே நம்முடைய மறை வாக்காக தெய்வ ஜெயக்கலார் பெருமானுக்கு நம்முடைய கூத்தப்பெருமான் எடுத்து கொடுத்தார் என்பது பெரியோர்கள் காட்டுகின்ற நிலை. அதோடு மட்டுமல்லாது இந்த உலகளாம் என்கின்ற சொல்லிலே ஒற்றுக்களை நீக்கி பார்க்கின்ற பொழுது இந்த சொல்லும் ஐந்து எழுத்துக்களால் ஆகிய தன்மை உடையது என்கின்ற காரணத்தினால இது பஞ்சாக்கரத்திற்கு நிகரான சொல் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ஓம்காரத்தையும் பஞ்சாக்கரத்துக்கு நிகரான அந்த உலகளாம் என்கின்ற திருச்சொல்லினையும் சைக்கலார் பெருமான் முன்னி இருந்து தொண்டர்களது புராணத்தை மிக அழகாக பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்பார் நம்முடைய மகாவித்வான். அதோடு மட்டுமல்லாது புண்மை சொற்கள் தவிர்த்து ஒரு மங்கள சொற்களாலேயே புனையப்பெற்ற புராணம் என்கின்ற தனி சிறப்பினை பெற்று திகழ்வது நம்முடைய திருத்தொண்டர் புராணம். அப்படி வருகின்ற அந்த நிலையினை நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய செக்களார் நாயனார் புராணத்திலே எப்படி காட்டுகின்றார் என்பதை எல்லாம் நாம் பார்ப்போம். ஆரூரர் திருத்தொண்டர் தொகை உரைத்த நாளில் அடித்தொண்டு செய்த தொண்டர் சிலர் அவருக்கு முன்னே பேரூர் மொய் பேரூர் மெய் தொண்டு செய்த பேர் சில பேர் அவருக்கு பிறகு திருத்தொண்டு செய்யும் பேர் சில பேராக சீரூரும் திருத்தொண்டர் புராணத்தில் சேர்த்து சேவையர்கோன் சேர்வை செய்யும் தொண்டர் அளவிறந்தோர். அப்படி அந்த திருத்தொண்டர் தொகை நூலிலே சொல்லப்பட்ட அடியவர்களை வரிசை கிரமமாக செய்து கோர்த்து அதோடு இருக்கின்ற அடியவர்கள் தொகையடியவர்களுடைய திறங்களை எல்லாம் சேர்த்து நம்முடைய தெய்வச்சேக்கலார் பெருமான் அருளி செய்தார். இப்ப நம்ம பார்த்து கொண்டோமானார் திருநீல கண்டத்து குயவனாருக்கு அடியேன் என்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அந்த திருத்தொண்டர் தொகையிலே வரக்கூடியது. அங்கு நமக்கு திருநீல கண்டத்து குயவனார் மட்டுமே நேரடியாக குறிப்பிடப்படுகிறார், அங்கே அவரது மனைவியார் குறிப்பிடப்படவில்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அவர்களது திறத்தை எல்லாம் அறிந்து நம்முடைய தெய்வ செக்கலார் பெருமான் காட்டினார். அதனாலதான் இங்கு சேவையர்கோன் சேர்வை செய்யும் தொண்டர் அளவிறந்தோர் என்று காட்டி காரூர் மணிக்கண்டனார் அவர்கள் செய்த கைத்தொண்டி திருநீல கண்டத்தை உடைய அப்பெருமானுக்கு அவர்கள் செய்த கைத்தொண்டின் நிலை கரை கண்டு உரைக்க எளிதளவே. அப்பெருமானுக்கு அந்த அடியவர்கள் செய்த தொண்டின் நிலைகளை கரை கண்டு சொல்வது என்பது யாராலும் முடிய இயலாத செயல், அதை எளிதளவே என்று நமக்கு காட்டுகின்றனர். அது ஒரு எளிமையான காரியம் அல்ல, அது எப்பேற்பட்ட ஒரு பெரும் தனி சிறப்பு உடையது என்று உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளே வியந்தார் என்றார். அம்ம நாமெல்லாம் எப்பேற்பட்ட நிலையிலே செக்கலார் பெருமானை போற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை மேலும் கூறுகின்ற விதமாக ஓருலகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தம்மில் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம் தானோ. இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் ஒரு காலமா? ஒரு ஊரிலே இவர்கள் எல்லாம் இருந்தார்களா? இவர்கள் எல்லாம் ஒரு மரபிலே வந்தார்களா? இவர்களுக்கெல்லாம் ஒரே பேரார்? இப்படி பட்ட பல கருத்துக்களையும் பேருலகில் ஒருமை நெறி தரும் கதையோ பன்மை பெரும் கதையோ, இது ஒரு நெறியை உணர்த்துகின்றதா இல்லை பல நெறிகளை உணர்த்துகின்றதா அப்படின்ற நிலையில பேரொன்னா வல்லவே இதனை உலகோர் எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று இறைவன் முதலடி எடுத்து கொடுத்தருளக் கொண்டு அந்த எடுத்து கொடுத்த அந்த அடியை கொண்டு பாருலகில் நாமகள் நின்று எடுத்து கை நீட்ட பாடி முடித்தனர் தொண்டர் சீர் பரவ வல்லார். இப்படி ஓருலகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தம்மில் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம் தானோ என்று அளவிட்டு சொல்ல முடியாதபடி இருக்கின்ற தொண்டர்களது திறத்தை ஏற்கனவே எளிதளவே அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வச் செயலார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டி அருளினார்கள். அப்பேற்பட்ட அந்த நிலையில இப்படி ஒரு பேரும் ஒரு உலகம் ஒரு பதியும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாதபடி இருக்கின்ற இந்த அடியவர்களது திறத்தை எல்லாம் தொகுத்து நமக்கு ஓருலகு என்கின்ற நிலையில உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று இறைவன் முதலடி எடுத்து கொடுத்து அருள அதை கொண்டு தெய்வச் சேக்கலார் பெருமான் இங்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே அமர்ந்து இந்த புராணத்தை திருவருள் வழி நின்று செய்கின்றார். அப்படி செய்கின்ற அந்த நிலையில அவருக்கு அந்த புராணம் அமைப்பதற்கு ஒரு கட்டடம் கட்டுகின்றோம் அப்படின்னா அந்த கட்டடம் கட்டுவதற்கு உண்டான பல பணியாள்கள் வேண்டும். அப்படிப்பட்ட இது சொற்கோயிலால் கட்டப்படுகின்ற இது சொற்களால் கட்டப்படுகின்ற ஒரு கோயில். அப்படிப்பட்ட அந்த கோயிலுக்கு சொற்களை எடுத்து கொடுப்பதற்கு என்ன செய்கின்றார் அப்படின்னா இந்த மண்ணுலகிலே நாமகளானவள் அதாவது கலைமகள் சரஸ்வதியானவள் செக்கலார் பெருமான் அமர்ந்து புராணத்தை திருவருள் வழி நின்று செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாமகளோ அருகிலே நின்று கொண்டு ஒவ்வொரு சொற்களாக எடுத்து இங்கே இந்த சொற்களை புகுத்தி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று. நாமகளோ அறிவிற்கு உரிய கடவுளாக நம்மால் வணங்கப்படுகின்ற தங்கையுடைய அப்பேற்பட்ட நாமகள் அடியவர்கள் பெருமையை கூறுவதற்கு நின்று தொண்டு செய்கின்றாள் என்றால் இந்த பெரிய புராணத்தினுடைய மாண்பும் தெய்வ சைக்கிளார் பெருமானுடைய மாண்பும் நாம் எவ்வாறு அளவிட முடியும்? அதனாலதான் அங்கு முன்னமே சொன்னார் எளிதளவே என்று. அப்பேற்பட்ட நிலையிலே நாமகள் நின்று கையெடுத்து நீட்டி ஒவ்வொரு சொற்களாக எடுத்து கொடுக்க நம்முடைய சைக்கிளார் பெருமான் பாடி முடித்தனர் தொண்டர் சீர் பரவ வல்லார். புராணம் நிறைவு ஆயிற்று. அப்படி நிறைவாகிய அந்த நிலையை எண்ணி நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் மேலும் வியக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு அரும் பெரும் காரியம், யாரால இப்படிப்பட்ட ஒரு அரும் காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பல உபமானங்களை நமக்கு காட்டுகின்றார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, கருங்கடலை கை நீத்து கொல எளிது. ஒரு பெரிய கடல், கருங்கடலை கூட நம்மளால என்ன செய்ய முடியும், கையினால நீந்தி படகு இதெல்லாம் இல்லாமலே நம்ம என்ன செய்யலாம், கையாலேயே நீந்தி கரையேறுதல் எப்படியாவது ஏறிடலாம், எளிது அப்படின்ட்டு. முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம். இப்படிப்பட்ட கடற்கரையில் இருக்கின்ற மணல்களை கூட எண்ணி அளவிடலாமா? கடலை கையால நீந்தி கடந்துடலாம்னு சொல்லிட்டாரு. அடுத்து அந்த கடற்கரையிலே கிடக்கின்ற மணல்களை எண்ணி அளவிட்டடலாம். பெருங்கடல் மேல் வரும் திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கடை இலக்கம் பிரித்து விடலாம். கடல்ல தோன்றக்கூடிய அலை, அப்படி தோன்றக்கூடிய அந்த அலையினை, அலை கடல்ல எவ்வளோ வேகமாக எவ்வளோ அலைகள் தோன்றும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் அதை கூட ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி, அதாவது இது சின்ன அலையா இருக்கு இது பெரிய அலையா இருக்குது அப்படின்ற வகைக்கு அதை பிரித்து எழுதி கடை இலக்கம் பிரித்துடலாம். இது இதுதான் முடிவு. இத்தனை ஒரு நிமிடத்திற்குள்ள இவ்வளவு அலைகள் வந்தது அப்படின்னு சொல்லி அதை கூட ஒரு கணக்கு போட்டு வச்சிடலாம். அருங்கடலின் மீனை அளவிடலாகும் சொல்றாரு. கடலுக்குள்ள இருக்கிற மீன் வர்க்கங்களை எல்லாம் கூட அளவிட்டடலாம் அப்படின்ற. யாரால முடியுமா கடலுக்குள்ள இருக்க மீனை அளந்து சொல்ல முடியுமா நம்மளால? அப்படிப்பட்ட நிலையிலே அருங்கடலின் மீனை அளவிடலாகும். வானத்து தாரகையை அளவிடலாம். வானத்திலே இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களை கூட எண்ணி அளவிட்டு சொல்லிடலாம் அப்படின்றார். ஆனா சங்கரன் தமது சிரம் கொண்டிருந்த தொண்டர் புராண கதை அளவிட. இப்படிப்பட்ட நிலையில எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு உபமானத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு, ஏன்னா ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூல் ஒரு நபரை பற்றி சார்ந்து செய்கின்ற பொழுது அவரது புகழை வியந்து பேச வேண்டியது அந்த நூல் ஆசிரியரினுடைய கடமை. ஆனால் இங்கு பேசப்படுகின்ற ஒவ்வொரு சொற்களும் இந்த நூலை செய்தவரும் இந்த நூலிலே விதந்து பேசப்படுகின்ற அந்த நம்முடைய தெய்வ சேக்கலார் பெருமானும் இருவரும் பெருமானுடைய திருவருளை நிரம்ப பெற்றவர்கள். அவர்களது திருவாக்கிலிருந்து பொய் என்பது எக்காலத்திலும் கிடையாது. உவமை என்பதும் இங்கு அழகுக்காகவோ கற்பனை நயத்திற்காகவோ சேர்க்கப்பட்டது அல்ல. இது உள்ளபடி இருக்கின்ற விஷயத்தை எடுத்து காட்டுவதற்காகவே சேர்க்கப்பட்டது. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு நூல் இருந்துச்சுன்னா அந்த நூலிலே பேசப்படுகின்றவரை உயர்த்தி பேசுவதுதான் நூல் ஆசிரியர்களுடைய வழக்கம். ஆனால் இங்கு அப்படி அல்ல. நூல் செய்தவரும் அந்த நூலிலே பேசப்படுகின்றவரும் இருவரும் தில்லைக்குத்த பெருமானது திருவருளிலே நின்று திளைத்தவர்கள் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த நூலை நாம் வாசிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த நிலையில கருங்கடலை கையால நீந்திடலாம், முன்னீர் கடல் மணலை எண்ணி அளவிட்டடலாம், வரும் திரைகளை கூட கடையிலக்கம் பிரித்து விடலாம், இந்த கடலிலே இருக்கின்ற மீனின் அளவை கூட அளந்து சொல்லிடலாம், வானத்திலே இருக்கின்ற நட்சத்திர கூட்டங்களை கூட எண்ணி சொல்லிடலாம். ஆனால் சங்கரன் தமது திருவடியை சிரத்திலே கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் புராணத்தை அளவிட யாரால் முடியும்? யாராலும் முடியாது. ஆனால் ஒருவரால் முடியும். யார் அது அப்படின்னா, புராணத்தை அளவிட நம் சேக்கிலாருக்கு எளிதளது, தேவர்க்கும் அரிதே. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு தேவர்களாலும் முடியாது. நம்மை விட அறிவு விளக்கத்திலே மேன்மை பொருந்தி இருக்கக்கூடிய தேவர்களாலும் கூட முடியாது. இது யாரால முடியும் என்றால், நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு எளிதாக முடியும். ஏன் அப்படி என்றால், பெருமானுடைய திருவருள் உள்ளின்று உணர்த்த அவர் செய்த அந்த திருத்தொண்டினுடைய சிறப்புகளை அவர் உள்ளபடியே கண்டு உணர்ந்து நமக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த புராண நிறைவை இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு காட்டுகின்றார் நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள். 60 பேர் தனித்திருப்பேர், 60 பெயர்கள். இங்கு 63 நாயன்மார் திருக்கூட்டத்திலே 60 பேர் தனித்திருப்பேர். திருக்கூட்ட 9, தொகையடியார்கள் 9. ஆக 69 அருணடியார் கதையை. மறுவிரு நாவலூர் சிவமறையோர் குளத்து வரு சடையனார் மனைவி இசைஞானி வயிற்றில் உறுதி பெற அவதரித்த ஆரூரர் முன்னால் உரை செய்த திருத்தொண்டர் திருத்தொண்ட தொகை பதிகத்து அடைவே நரை மழி பூம் பொழில் குடைசூழ் திரு நாரையூரில் நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதியினை கடைபிடித்து. இந்த புராணத்தை எப்படி நிறைவு செய்திருக்கிறார்? 60 பேர் தனித்திருப்பேர். 60 பேர் வந்து திருத்தொண்டர் தொகையிலே குறிப்பிடப்பட்டவர்கள். அப்படி திருத்தொண்டர் தொகையிலே குறிப்பிடப்படாதவர்களாக இருக்கின்றவர்கள் 3 பேர். யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் அவர்தான் பாடினது. அதிலே திருக்கடைக்காப்பிலே தன்னையும் குறிப்பிட்டிருப்பார். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இசைஞானியாரையும் சடையனாரையும் சேர்த்து இந்த 3 பேரையும் வைத்து இந்த புராணத்தை நிறைவு செய்கின்றார். எப்படி நிறைவு செய்கின்றார் அப்படின்னா, திருத்தொண்டர் தொகை பதிகத்து அடைவேன். அந்த திருத்தொண்டர் தொகையிலே எப்படி அடைவு செய்து நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் ஆரூர் பெருமான் திருவருளால் காட்டினாரோ அப்படி, அதோடு மட்டுமல்லாது நரைமொழி பூம்பொழில் குடைசூழ் திருநாரையூரில் நம்பியாண்டார் திரு அந்தாதியை கடைபிடித்து. அப்ப ஒரு நூல் நம்ம செய்கின்றோம் அப்படின்ற பொழுது, அந்த நூலிலே விதந்து பேசப்படுகின்ற ஆச்சாரியனுடைய அந்த மொழிக்கு மாறாக எக்கருத்தையும் நம்முடைய கருத்து எக்கருத்தையும் உள்ளே புகுத்தல் கூடாது என்கின்ற அந்த இலக்கணத்தை கடைபிடித்து நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டியிருக்கக்கூடிய பாண்பினை நமக்கு நம்முடைய உமாபதியார் எடுத்து காட்டுகின்றார். இப்படி 60 பேர், இவர்கள் 3 பேர், தொகையடியார்கள் 9 பேர் என்று தொகுத்து காட்டி காண்டம் 2 வகுத்து, 2 காண்டங்களை உடையது நம்முடைய பெரிய புராணம். கதை பரப்பை தொகுத்து கருதறிய சருக்கங்கள் 13 நிலையிட்டு, 13 சருக்கங்களாக அதை தொகுத்து ஈண்டு உரைத்த புராண திருவிருத்தம். இந்த புராணத்தில் இருக்கக்கூடிய திருவிருத்தங்கள், விருத்தங்களால் ஆகிய செயல்களினுடைய எண்ணிக்கை 4253 அமைத்து, 4253 அமைத்ததாக நமக்கு உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் காட்டுகின்றார்கள். சேந்தகைய திருத்தொண்டர் புராணமென புராண திருமுறைக்கு திருநாமம் சீர்மை பெற அமைத்திட்டு, இந்த நூல் செய்து முடித்தாயிற்று. இந்த நூலுக்கு திருத்தொண்டர் புராணமென சீர்மை பொருந்திய அந்த திருப்பெயரை சூட்டி ஆண்டகமே பெற எழுதி மைக்காப்பு சாத்தி, கொலைச்சுவடிகளில் எழுதக்கூடிய காரணத்தினால அதற்கு மைக்காப்பு சாற்றி அழகு பெற கவளிகை ஒன்றை செய்து அதன் நூல் வைத்து அதன் பின்பு இப்படி புராணம் நிறைவு செய்தாயிற்று. அந்த புராணம் எழுதிய சுவடிகளை எல்லாம் ஒன்று போல கோர்த்து அதற்கு மைக்காப்பிட்டு அதை ஒரு புத்தகமாக செய்து வைத்தாயிற்று. இப்பொழுது இங்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் புராணத்தை நிறைவு செய்கின்றார் என்று நம்முடைய உமாபதியார் காட்டி அதன் பின்பு நேராக சேவை காவலர் புராண கதை தொகை செய்ய நினைந்து எம்மை அகன்ற பின், இப்ப அனபயச்சோழ சக்கரவர்த்தியினுடைய நிலைக்கு சென்று விட்டார். இப்படி சேவையர் காவலராகிய நம்முடைய அருண்மொழி தேவநாயனார் புராண கதையினை தொகையாக செய்ய நினைத்து இங்கிருந்து எம்மை அகன்ற பின்பு யாவர் அவர் அருகில் இருந்த பேர்கள். அவருக்கு உதவியா யாரெல்லாம் இருக்காங்க, கதை சென்றது எவ்வளவு, அதாவது எந்த அளவிற்கான செயல்களை செய்து முடித்திருக்கிறார், இங்கு ஆக வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூதர்களை அனுப்பி அப்பப்பொழுது கேட்டு வருகின்றார் நம்முடைய அனபய சோழ சக்கரவர்த்தியான. சென்று பார்க்கின்ற அந்த தூதுவர்களும் பாதி முடிஞ்சிருக்குது, இன்னைக்கு முடிந்துடும், நாளை பரிபூர்ணமாக முடிந்துவிடும் என்று அந்த தூதர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லிய அந்த நிலையில சென்று நற்கதை முடிந்ததென்று சிலர் செம்பியர்க்கு உறுதி செப்பினர். அப்படி சென்ற தூதுவர்களிலே சிலர் வந்து இந்த புராணமானது தேவச்சேக்கலார் பெருமானால் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அப்படி வந்து சொன்னவ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்கின்றார், நவ மணிகளும் துகிலும் பொன்னும் என்ன செய்கிறார், வாரி வாரி வழங்குகின்றார். அப்படி வழங்கிய அந்த நிலையிலே தில்லைக்கு சென்று பெருமானை வணங்கி அதோடு சேர்த்து முதலடி எடுத்தவர் எடுத்து அவர் கொடுத்திட புத்தி செய்து மகிழ்ந்து சேவை காவலர் புராணமும் தொழுவன் நான் என்று யார் செல்கின்றார், அனபய சோழனானவர் தில்லைக்கு வருகின்றார். அப்படி வந்த அந்த நிலையில அவருடைய வரவை எதிர்நோக்கி அங்கு வாழ்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களும் ஏனையோர்களும் சென்று அவருக்கு நன்முகம் கூறி வரவேற்றார்கள். அப்படி வரவேற்று அங்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய அனபய சோழ சக்கரவர்த்தியானவர் பெருமானை காண்கின்றார். இதற்கு முன்பு அவர் அமைச்சர், இப்பொழுது தெய்வ சேக்கலார் பெருமானை காணுகின்ற அந்த நிலையினை நமக்கு உமாபதியார் காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார், எப்படி நம்முடைய அருண்மொழி தேவரானவர் இருக்கின்றார் அப்படின்னா, முண்டமான திருமுடியும் இட்ட திருமுண்ட திரு முண்டக முன் கவசமும் முந்துணை குண்டங்களும் இரண்டு காதினும் வடித்து அலைந்த குலையும் திரு கண்ட மாலை கரமாலையும் சிரசு மாலையும் கவின் விளங்கவே தொண்டர் சீர் பரவுவார் அணைந்த சுப சரிதை சோழன் எதிர்கண்டான்.